அண்ணன் பேர் வாங்க
പാത്രങ്ങൾ സമർപ്പിത്തൽ ഗൗരവ വർത്തക അമച്ചർ ഗൗരവ സഭാനായകർ അവർകളെ 1979 ആണ്ടിൽ 40 വിലക്കിഴങ്ക ഏറ്റുമതി അഭിവൃദ്ധി ചട്ടത്തിൻ 14 പിരിവിന് കീഴ് செஸ் வரி தொடர்பில் கைத்தொழில் ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு செயற்பாட்டு அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2020 ஜூன் 30 திகதிய 21.82 crore இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை மற்றும் 1979 40 விளக்க இலங்க ஏற்றுமதி சட்ட அபிவிருத்தி சட்டத்தின் 14(2) பிரிவின் கீழ் செஸ் வரி தொடர்பில் கைத்தொழில் ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு செயற்பாட்டு அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2020 ஜூன் 30 திகதியை 21.82 crore இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்ட கட்டளையை நான் சமர்ப்பிக்கின்றேன். பொதுமனுக்கள் சமர்ப்பித்தல். சுதர்ஷி பிரதானந்த பிள்ளை அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, உடுகம்பல கேல்பத்ர நாகசந்திய வீதி 55 இலக்கம் என்னும் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலி அபிசேகர் அவர்கள் கிடைத்த மனுவை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ ஜெயரத்ன ஹீரத் அவர்கள், கௌரவ அசோக் அபிசிங் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்கம் அறத்தன இலக்கம் 5 குடியிருக்கும் எச் ஏ வில்பெட் பெரா அவர்களால் கிடைத்த மனுவை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ் உப்புல் மகேந்திர ராஜபக்ஷ அவர்கள், பொதுமனுக்கள் பற்றிய குழுவுக்கு ஆட்டுப்படுத்தப்படும். வாய்மூல விடைக்கான வினைக்கள் கௌரவ் ஏஷா வித்தானகி அவர்கள். நான் கேட்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பதில் ஆ 1 வருடம் 2015 கைது செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 73,444, 2016 75,304, 2017 81,156, 2018 96,486, 2019 89,308, 2020 9-18 வரைக்குமான காலப்பகுதியில் 54,505. 2 இலங்கை போலீஸ், இலங்கை சுங்கம், மதுவரை திணைக்களம், இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, இலங்கை தரைப்படை மற்றும் சிறைச்சாலைகள். மூன்று 2015 2 முதலாம் தேதி முதல் 2020 9-18 வரையில் ஒவ்வொரு நிறுவனத்தினாலும் கைப்பற்றிய போதைப் பொருட்களின் அளவுகள் பற்றியதான தகவல். நிறுவனம் இலங்கை போலீஸ், போதைப் பொருட்களின் அளவு 40,851.903 கிலோகிராம். போதை வில்லைகளின் எண்ணிக்கை 1,54,00,000. இலங்கை சுங்கத்தினால் கைப்பற்றப்பட்டவை போதைப் பொருட்களின் அளவு 197.254 கிலோகிராம். அதேபோல் போதை வில்லைகளின் எண்ணிக்கை 3,28,745. இலங்கை கடற்படையினால் கைப்பற்றப்பட்டவை போதைப் பொருட்களின் அளவு 5,107.79 கிலோகிராம். போதை வில்லைகளின் எண்ணிக்கை 17. சிறைச்சாலைகளால் கைப்பற்றப்பட்டவை போதைப் பொருட்களின் 0.279 கிலோகிராம், 24 வில்லைகள். மதுவரை திணைக்களம் 160.978 கிலோகிராம். போதை வில்லைகளின் எண்ணிக்கை 0. இலங்கை தரைப்படை 157.775 கிலோகிராம் போதைப் பொருட்களையும் போதை வில்லைகளின் எண்ணிக்கை 0 காணப்பட்டது. அடுத்து ஏற்புடையது அன்று. நன்றி அமைச்சர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது கௌரவ அமைச்சர் அவர்களுடைய பதிலின்படி இந்த நாட்டில் கூடுதலான விசிடமாக போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியாக கடந்த 5 காலப்பகுதியினால் கடற்படையினால தான், போலீஸ் தரப்பினரை விட கடற்படை தான் கூடுதலாக கைது செய்யப்பட்டது. கடற்படை 5,107 கிலோகிராமும், போலீஸ் 40,855, இரண்டாவது தான் இலங்கை கடற்படை. என்னுடைய கேள்விதான், போலீஸ் கூடுதலான சுமார் 40,855 கிலோகிராமும், கடற்படை இரண்டாவதாக 5,107 கிலோகிராம் போதைப் பொருட்களையும் கைது செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினத்தில் நான் கேட்ட கேள்வி இதற்கு இணையானதுதான். கௌரவ சபாநாயகர், இந்த போதைப் பொருள் கைது செய்கின்ற சம்பவங்கள் அன்றாடம் நாங்கள் செய்திகளாக காண்கின்றோம். கொரோனாவுக்கு மேலதிகமாக செய்திகளில் நாங்கள் உங்களுடைய கேள்வியை தொடுங்கள். நீங்கள் கேள்விக்கு வர வேண்டும் கௌரவ சபாநாயகர் அவர்களே. நீங்கள் அப்படி சென்றால் கூடுதலான நேரம் செல்லும். எனவே கௌரவ சபாநாயகர் அவர்கள், என்னுடைய கேள்விதான், இந்த கைது செய்யப்படுகின்ற இந்த நிறுவனங்கள், இந்த விடயங்களை அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் இந்த போதைப்பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுகின்ற தர, நேற்று அரசியல்வாதிகள் தொடர்பட்டவர்கள் என்று நேற்று தெரிவித்தோம், பாரிய அளவில் செல்வந்தர்கள் இதுடன் தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறி, அந்த குழுவினருடன் இந்த ஆவணத்தின் பிரதானிகளுக்கு ஏதேனும் தொடர்புகள் இருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் நானும் அதை நம்புகின்றேன் உண்மை என்று. எனவே இதனை நாங்கள் மேற்கொள்வதற்கான வேலைத்திட்டங்களாக ஒரு படிமுறையாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனங்களில் அதிகாரிகளை குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள் மாற்றம் செய்யலாம். உதாரணமாக ஒரு நிறுவனத்தை நான் கூற வேண்டியதில்லை, இந்த குறிப்பிட்ட இந்த பிரதானி உட்பட இந்த கீழ்மட்ட அதிகாரி வரை அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா? நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அப்படி இல்லாத ஒரு சூழலில் இதனை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு அவசியம் இந்த தரப்பினரை நீண்ட காலமாக ஒரு இடத்தில் வைத்திருப்பதை விடாது, காலத்து காலம் இடமாற்றம் செய்வது, அப்படியா? உங்களுடைய யோசனை நல்ல சிறந்த ஒரு யோசனை. அது தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தி அதனை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் சில யோசனைகள் இருந்தால் நீங்கள் முன்வைக்கலாம். இரண்டாவது மேலதிக கேள்வி கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்பது, நான் அறியேன் ஊடகங்கள் சென்ற ஒரு விடயம் தான் இது. நேற்று கௌரவ புத்திக உறுப்பினர் அவர்களும் முன்வைத்தார், சுகாதார அமைச்சரும் இருக்கின்றார் இங்கு, சுகாதாரத்திற்கு சாதகமானதா பாதகமானதா என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் தெரிவிக்கின்றார், இந்த கஞ்சா ஏற்றுமதி செய்வதால் நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும் என்று ஒருவர் கூடுகின்றார். இந்த கஞ்சா ஏற்றுமதி இது யோசனையா அல்லது அமைச்சரவையின் தீர்மானமா? அப்படியும் இல்லை என்றால் தனிப்பட்ட வகையில் அவருடைய கருத்தாக அதனை முன்வைத்தாரா? அப்படியும் இல்லை என்றால் புத்திக பாத்திரன் அவர்கள் கூறியதை போல கஞ்சா விற்பனை செய்தா பொருளாதாரத்தை வலுப்படுத்த போகின்றீர்கள். நான் தந்த பதில்களுக்கு இது எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. அந்த கேள்வியுடன் தொடர்பட்ட நான் கொடுத்த பதில்களுடன் அதன் மூலமாக எழுகின்ற ஒரு கேள்வி அல்ல. அதை பற்றி ஏதேனும் தெளிவுபடுத்த இருந்தால் நாங்கள் கூறலாம். கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு அமைச்சர் தெரிவித்தார், இந்த கஞ்சா சட்ட ஏற்றுமதி வருமானமாக அதனை பெற முடியும் என்று ஒருவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் பெயரை கூறுவது பொருத்தமற்றது. உங்களுடைய அமைச்சர் முன்னால் அமர்ந்திருக்கின்றார், வர்த்தக அமைச்சர் நினைக்கின்றேன். வர்த்தக அமைச்சரிடம் தான் அதை நீங்கள் கேட்பது பொருத்தம். நான் அதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அதை கேட்டால் சரிதானே? பேரு கூறியோ அல்லது நீங்கள் நேரடியாக கேட்கலாம் தானே? சரி, இதை முடித்துக் கொள்வோம். நன்றி. கௌரவ சமிந்த விஜயஸ்ரீ அவர்கள், பிரதமரிடம் கேட்பது நான் உங்களிடம் கேட்கின்றேன் என்று கூறுவதோடு உண்மையில நீங்களும் அந்த கதையில் அவர்களுக்கு சாதகமாக தான் அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் அப்படி சாயவில்லை. இந்த கதிரை நேராகத்தான் இருக்கின்றது. எந்த பக்கத்திற்கும் அது சாயவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் அதற்கு வழங்கப்பட்டுள்ளது போதியமான அளவிற்கு. கௌரவ சபாநாயகர்களை பதில் ஒன்று, 2015 1/1 முதல் 2020 9/18 வரையிலாக மேற்கொண்ட சட்டவிரோத போதைப் பொருட்கள் தொடர்பான முற்றுகைகளின் எண்ணிக்கை 475,985 ஆகும். 2, அந்த முற்றுகைகள் மூலமாக கைப்பற்றிய சட்டவிரோத போதைப் பொருட்களின் அளவு 45,824 கிலோ. ஆம், முற்றுகைகளின் போது கைப்பற்றியுள்ள சட்டவிரோத போதைப் பொருட்களை முத்திரையிடப்பட்ட சந்தர்ப்பங்களின் போது கைப்பற்றிய போதைப் பொருட்களில் ஒரு தொகையினை அகற்றி அதற்கு பதிலாக வேறு பொருட்களை சேர்த்து அவர் அகற்றிக்கொண்ட போதைப் பொருட்களை போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பெற்றுக் கொடுத்து பணம் உழைத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆம், விசாரணைகளின் போது வெளிவந்த விடயங்களின் பிரகாரம் போதைப் பொருள் பணியகத்திற்கு இணைப்பு செய்யப்பட்டு பணியாற்றி வந்த 18 போலீஸ் அலுவலர்கள் ஒரு போலீஸ் விசேட அதிரடிப்படை அலுவலர் மற்றும் 6 பொது மக்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த போலீஸ் அலுவலர்களில் 13 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 6 போலீஸ் அலுவலர்கள் மற்றும் 6 பொதுமக்கள் தொடர்பில் தடுத்து வைத்திருத்தல் உத்தரவின் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து வெளிப்படுத்திக் கொண்ட தகவல்களின் பிரகாரம் பின்வரும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 1 T56 வகை துப்பாக்கிகள், 2 மற்றும் அதற்குரியதாக 5 மேகசின்கள், T56 வகை தோட்டாக்கள் 81, கை துப்பாக்கிகள் 3 மற்றும் 9mm வகையைச் சேர்ந்த தோட்டாக்கள் 40, ஹெரோயின் 11.888 kg 256mg. இலத்திரனியல் தராசுகள் 2. பணத்தொகையை குறிப்பிடுவதாக இருந்தால் 34,71,130 ரூபாய், 5,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 32, கொக்கெயின் 380mg கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது போதைப்பொருள் கடத்தல் மோசடிகள் மூலம் உழைத்துள்ள 19 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் இவற்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஏற்புடையதன்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றாடம் பாராளுமன்றத்துக்கு வந்து கௌரவ உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்றமை தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது, இந்த கேள்விகளின் போது உங்களுக்கும் எங்களுக்கும் அடையாளம் காண முடியாத சட்டவிரோத செயற்பாடுடன் தொடர்புட்ட அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்பதை, இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றுகின்ற போது நேரடியாக தொடர்பட்ட அதிகாரிகள், எனவே இந்த வெளிப்படுத்தல்கள் மற்றும் இதனால் தொடர்பட்ட விடயங்களுக்கு தண்டனை வழங்குகின்ற போது ஒரு புறம் நாங்கள் மகிழ்ச்சியாக எடுகின்றோம். அதேபோல் நாங்கள் ஒரு யோசனையாக முன்வைக்கிறோம் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த சிறு சிறு மீன்களை தான் பிடிக்கின்றோம். பாரிய அளவிலான பெருமீன்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை. விசேஷமாக அரசியல் ரீதியாக தொடர்பட்ட பிரசித்தம் பெற்ற பாராளுமன்றத்திலும் இருக்கின்ற தரப்பினர் இன்னும் இருக்கின்றார்கள். நான் எதிர்பார்க்கின்றேன், ஒரு புறம் நாங்கள் போலீசினூடாக இந்த அதிகாரிகள் இந்த தொடர்புகளை வைத்துள்ளார்கள் என்று கண்டுபிடித்திருக்கின்றோம். அதேபோல் அந்த அதிகாரிகளூடாக இடம்பெறுகின்ற சில விடயங்களை சம்பவங்களின் போது கைது செய்யப்படுகின்றவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று முத்திரைக்கும் போது அது பின்வாசல் வழியாக கொண்டு செல்லப்படும், அது மாவாக மாறி காணாமல் போகின்றது, மீண்டும் அவை சமூகத்திற்கு வழங்கப்படுகின்றது. அந்த பிரதான குழுக்கள் தான் அவற்றை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். எனவே அந்த குழுவுக்கு நான் ஒரு யோசனை முன்வைக்கின்றேன். நீங்கள் கூறுகின்ற இந்த சில இந்த பலமிக்க அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவர்களை உங்கள் அரசாங்கத்தினால் நிறுத்த முடிந்தால் இந்த நாட்டில் முழுமையாக இந்த போதைப் பொருள் மற்றும் இந்த போதை வில்லைகள் தொடர்பான விடயத்தை அகற்ற முடியும், ஒழிக்க முடியும். அதற்கு சாதகமான இதும் விடயங்களை அமைச்சு ஆரம்பித்திருக்கின்றது. விசேடமாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். இதற்கு முன்னதாக நாகோட்டிக் பணி பிரிவில் கடமையாற்றிய தரப்பினர் தனியாகத்தான் அவர்களை செய்தார்கள், கைது செய்வது சமர்ப்பிப்பது அனைத்தையும் அவர்கள் தான் செய்தார்கள். ஆனால் தற்போது நாங்கள் நாகோட்டிக் அந்த பிரிவு செய்கின்ற செயற்பாட்டுக்கு மேலதமாக போலீஸ் புலனாய்வு பிரிவுடன் எஸ்டிஎஃப் அதேபோல் குற்றத்தடுப்பு பிரிவினர் போன்ற தரப்பினரும் ஒன்றிணைந்து விசாரணை கைது செய்தல் நடவடிக்கைகள் இணைந்து ஆராய்வதற்கான விடயங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாங்கள் முடிந்த அளவு இதனை குறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். யாரேனும் ஒருவர் தவறு செய்வதாக இருந்தால் அதனை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது தற்போது. எனவே நீங்கள் கூறியதை போல பல வருடங்களாக ஓரிடத்திலிருந்த ஒரு விடயம் ஓரிடத்திலிருந்து இதற்கு தொடர்படுகின்றார்கள். அமைச்சர் அவர்களே, அறிந்து கொள்ளக்கூடியதும் ஒரு தரப்பினர் சிறந்த வகையில் அதனை கண்காணிக்கின்றார்கள். இதற்கு சிறந்த ஒரு மத்தியஸ்தம் செய்கின்ற தரப்பினருக்கு ஒரு வேலை திட்டம் இல்லை என்பதை, நாங்கள் அரசியல் ரீதியாக இல்லை என்பதை காண்கின்றோம். இரண்டாவது என்னுடைய மேலதிக கேள்வி, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களில் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது, அந்த இப்போது கூடப்படுகின்ற கைது செய்தல்களை தான் காண்கின்றோம். மீண்டும் அந்த போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் அல்லாமல் மாவாக மாறி வெளியில் செல்கின்றது. இந்த காலப்பகுதியில் பாரிய அளவில் பாதி எண்ணிக்கையில் ஊடகங்களில் இந்த செய்திகளை நாங்கள் இந்த கைது செய்திகளை காண்கின்றோம். ஆனால் கைது செய்வதை தவிர இவற்றுக்கு சாதகமான தீர்வுகள் இந்த பிரதான மட்டத்தில் ஹெலிகாப்டர் ஊடாக சென்று கூட சில கைதுகள் இடம்பெற்றது. எமது கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்த அந்த கஞ்சா சேனைகள் கைது செய்யப்படுகின்றது. எனவே பிரதான தரப்பினருக்கு முதலாவது கேள்வியிலும் அதைத்தான் கேட்டேன், அந்த அடையாளம் காணப்பட்டுள்ளதா, இந்த இந்த குழுவினர் தான் இவர்கள் என்று அதற்கான உங்களுக்கு ஏதும் சாட்சிகள் அல்லது சாதகமான விடயங்கள் கிடைத்துள்ளதா, திகதிகளுடன் அல்லது ஒரு நேர காலம் இருக்க நேர சுசி இருக்கின்றதா, இது இந்த வேலைத்திட்டை நகர்த்துவது தொடர்பாக அமைச்சின் கீழ் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் மற்றும் ஏனைய முப்படையினர் மிக சிறப்பாக இதற்கு ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். அதேபோல் அந்த போதைப் பொருள் மாவாதல் சாராயம் தண்ணீராதல் போன்ற விடயங்கள் மதுவரி திணைக்களத்தில் இடம்பெற்ற விடயங்கள் அதற்கு பிறகுதான் அவர்களூடாகத்தான் நீதிமன்றத்துக்கு அவை சமர்ப்பிக்கப்படும். எனவே நீதிமன்றத்தினை அதேபோல் பாரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற சிலர் சிறையில் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்படும் உள்ளார்கள். எனவே மக்களுடைய ஒத்துழைப்பு அதற்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த தகவல்கள் அவர்களை பற்றி அவசியமாக இருக்கின்றது. அதேபோல் இந்த போதைப் பொருள் கடல் வழி மூலமாக படைகளூடாக இலங்கை நிலப்பிரதேசத்துக்கு இலங்கைக்குள் வருவதாக இருந்தால் முப்படையினர் அதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த படைகளில் வருவதை கைது செய்வதற்கு அல்லது அவற்றை கைப்பற்றுவதற்கு எனவே பாரிய அளவில் தற்போது கொண்டு வருவதை தற்போது கட்டுப்படுத்த ஒரு வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பான தெளிவு அனைவருக்கும் தற்போது இருக்கின்றது. எனவே உங்களுக்கும் இருக்கின்றது, உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும். அந்த தகவல்களை ரகசியமாக எங்களுக்கு தருமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஒலி வாங்கி முடக்கப்பட்டுள்ளது. இருக்கின்ற அளவு கோதுமை மாவாக வெளியில் வருகின்றது. கைது செய்யப்படுகின்ற கைப்பற்றப்படுகின்ற அந்த போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்கு வேறொரு வழியில் வழங்கப்படுகின்றன. எனவே சந்தேகம் வருகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களால் சந்தேகம் எழுகின்றது. எனவே உங்களால் முடியாது, இவற்றை கைது செய்யப்பட்ட பிறகு ஏதேனும் ஒரு வகையில் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் அல்லது உரிய தரப்பினரால் அவற்றை அழிப்பதற்கு வைத்திருப்பதை விட அழித்து இது கைது செய்யப்பட்டது, இந்த அளவு கைது செய்யப்பட்டது, இந்த அளவு அழிக்கப்பட்டது என்று கூற முடியாதா? மேற்கொள் 100 கிலோ கைப்பற்றப்படுகின்றது, அதுக்கு பிறகு 200 கிலோ கூடுதலா, எனவே ஒரே தொகைதான் தொடர்ச்சியாக கைப்பற்றப்படுகின்றது என்று மக்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். எனவே சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு குறுகிய காலப்பகுதியில் இவற்றை சமூகத்திற்கு தெரியும் வகையில் அழிக்கப்பட்டால் மக்கள் மத்தியில் இந்த சந்தேகம் வராது. அந்த யோசனை நான் முன்வைக்கின்றேன். நல்லது. அந்த இடை மூன்றாவது மேலதிக கேள்வி மிக சிறந்தது. நாங்கள் அது தொடர்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி வருகின்றோம். ஒரு துறையினூடாக யாதேனும் ஒரு பொருள் கைப்பற்றப்பட்டால் ஏனைய துறைகளுக்கு சிஐடி புலனாய்வுத்துறை எஸ்டிஎஃப் போன்ற அனைத்து அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட கைப்பற்ற பிறகு எவ்வளவு கைப்பற்றப்பட்டது, அவை பொதி செய்யப்பட்டது, ஒவ்வொருவருடைய பாக்கெட்டுகளுக்கு செல்வதை நிறுத்துவதற்கு ஒரே குழுவினரால் மேற்கொள்வதாகத்தான் இடம்பெற்றது. என ஏனைய பிரச்சனைகள் அவற்றை ஒரு வழக்கு விசாரணைக்காக சமர்ப்பிப்பதற்கு ஒரு அளவு வைத்திருக்க வேண்டும் அல்லவா? எஞ்சிய தொகையை எஞ்சிய அளவினை அளிக்க முடியுமா என்பது தொடர்பில் நான் நினைக்கின்றேன் சட்ட ரீதியான நீதி அமைச்சர் தான் அவரிடம் ஒப்படைத்து அது தொடர்பான ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். சில வேளை அழிக்க தீ வைப்பதற்கு வழங்கினால் பார்ப்போம். நன்றி. கௌரவ புத்திக பத்திரனா அவர்கள் பிரதமரிடம் கேட்பதற்கு நான் கேட்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே 2 வாரங்கள் கௌரவ எஸ் எம் மரிக்கார் அவர்கள் காணி அமைச்சரை கேட்பதன் நான் கேட்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கோட்டை பிரதேச செயலாளர் காணி உறுதியற்ற வீடுகள் தொடர்பான தகவல் சபாநாயகர் அவர்களே, இது கூடுதலான விடயங்கள் இன்னும் பெற இருக்கின்றது. இன்னும் 2 வாரங்களை நாங்கள் கேட்கின்றோம். மரிக்கார் கௌரவ் மரிக்கார் அவர்களே இல்லை சபா அவர் தகவல் அவசியம் நான் தவறாக கூறவில்லை என்னுடைய கேள்வி இருப்பது எப்போது இந்த உறுதிகள் வழங்கப்படும் என்பது தொடர்பில் என்னிடமும் தகவல்கள் இருக்கின்றது நான்கு பிரிவுகளாக இருக்கின்றது இந்த பிரிவுகள் உள்ளவை இருந்தும் வழங்கப்பட்டவை என்ற வகையில் நான்கு பிரிவுகளாக இருக்கின்ற உதவியாக இதனை வழங்க முடியும் என்று தான் கூறினேன் அவற்றையும் தாருங்கள் பார்த்து இரண்டு வாரங்களில் உங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் நன்றி கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கல்வி அமைச்சரை கேட்பதற்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய கேள்விக்கான பதில் ஒன்று ஆம் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது ஆம் 2019 ஆண்டில் தேவையான 50,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது 2020 ஆண்டில் இந்த பாடசாலைக்கு பாடசாலை கட்டமைப்புக்கு அவசியமான உள்ளீடுகளின் அடிப்படையில் 1,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் அதாவது தேசிய வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட தடைகள் அகப்பட்ட பின் அதற்கு அவசியமான கேட்போர் கூடம் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் இணைப்பு ஒன்றின் கீழ் அதற்கான தகவல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது கௌரவ உறுப்பினர் அவர்களிடம் இதனை ஒப்படைக்க முடியும் நான் அடுத்தது கனவு வருடாந்த இடமாற்றம் தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது முழுமையான குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அடுத்தது குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்புடையது அன்று கேள்வியை கேளுங்கள் உங்களுடைய கேள்வியை தொடுங்கள்
பாடசாலையின் கல்விசாரா பணியாட் தொகுதியில் வெற்றிடங்கள் காணப்பட்ட போதிலும் இத்தவரையில் இவ்வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளமைக்கான காரணங்கள் யாவை கேள்வியா கேட்டிருக்கே அப்ப நீங்க கேள்வி இல்லையன்றீங்களே இந்த இருக்க ஈஎன்ஆ கேள்வி அந்த வெற்றிடங்கள் ஏன் நிரப்பப்படவில்லை என்று நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் அதுக்கு விட தரவில்லையே அப்புறம் கேள்வி கேட்க இல்லைன்னு சொல்றீங்களே இல்லையே இதுக்கு நீங்க சரியான விட தர
எனக்கு நீங்கள் பதிலளிப்பதற்கு அனுமதிக்கவில்லை நீங்கள் விரிவுரை அல்லவா நிகழ்த்துகின்றீர்கள் அது சரியா ரெண்டு பேர் மெல்லை வினாக்களை கேட்டு விட்டீர்களா தயவு செய்து கவனியுங்கள்
நான் சிங்கள மொழியில் கூறுகின்றேன் கிள்ளிநொச்சி மத்திய மகாவித்யாலய தேசிய பாடைய ஒன்றுதான் அதில் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பணியாட் தொகுதி மற்றும் குறைபாடுகள் எண்ணிக்கை எடுத்து பார்க்கின்ற போது கல்விசாரா மேலதிகமாக 7 பேர் இருக்கின்றார்கள் ஆனால் விடயங்களுக்கு பொருத்தமானவர்களாக அவர்கள் இல்லை ஆனால் கல்விசாரா ஊழியர்கள் குறைபாடாக வீடமைப்பு அதிகார சபையில் குறிப்பிட்டது போல 2 இருக்கின்றது விளையாட்டு ஆலோசகர்கள் பாடசாலை ஊழியர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள் பாடசாலை உதவி நூலக உதவியாளர்கள் 2 ரசாயன பிரிவிற்காக 4 பேர் தொழில்நுட்பத்துக்கு 1 பாதுகாவலர்கள் 2 சிட்டு ஊழியர்கள் 2 அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவை இருக்கின்றது பதில் வழங்க நீங்கள் வாய்ப்பு வழங்கவில்லை ஆனால் கல்விசாரா அதிபர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், மேலதிகமாக 7 பேர் இருக்கின்றார்கள். ஒதுக்கீடுகளை எடுத்து பார்க்கின்ற போது 68 மில்லியன்களுக்காக 2 மாடி கட்டிடங்களும் அதிபருக்கான தங்க விடுதியும் சுகுறு திறன் வகுப்பறை அமைப்பதற்கும் அதேபோல் உடைந்த தளபாடங்களை திருத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சியவை இந்த வருடத்திற்கான மூலதன நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இடைக்கால கணக்கறிக்கை மூலதன நிதி ஒதுக்கீடுனூடாக அவற்றை நாங்கள் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த பாடசாலை மாத்திரமல்ல அனைத்து பாடசாலைகளிலும் இந்த வருடத்தில் இந்த மூலதன ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. காரணம், இடைக்கால கணக்கு மேலும் மீண்டலும் செலவாகத்தான் வந்தது. எனவே கல்விசாரா ஊழியர்கள் தொடர்பான பணியாளர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றிடங்கள் நிரப்பப்படும், அது வருடாந்த இடம் மாற்றத்தினூடாக மேற்கொள்ளப்பட வேண்டும். 5 வாரங்கள் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது கோவிட் பிரச்சினை காரணமாக. எனவே அது மேற்கொள்ளப்படவில்லை, அந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. பெரும்பாலும் குருநாகல் மாவட்டத்திலிருந்தான் வர வேண்டும். கூடுதலான கல்விசாரா ஊழியர்கள் 80 வீதமானவர்கள் அங்குதான் இருக்கின்றார்கள். என்ன இலகுவாக அங்கு அனுப்பி வைக்க முடியும்? அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஊழியர்களின் எண்ணிக்கை முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலப்பகுதியில் ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கேளுங்களே, நான் பதிலளிக்க வேண்டும் அல்லவா அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்பதற்கு? அப்படியானால் 180 வீதமானவர்கள் குருநாகலில் தான் இருக்கின்றார்கள். நான் குருநாகலிருந்து அனுப்புவதாக சொல்லவில்லை. 80 வீதமானவர்கள் குருநாகலில் இருக்கின்றார்கள். உங்களுடைய பிரதேசத்திற்கு தமிழ் கல்விசாரா ஊழியர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். வருடாந்த இடமாற்றத்திற்கு எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். நான் கூறியது சற்று இருங்கள், நான் கூறியது தமிழ் மொழி மூலமானவர்களைத்தான் அனுப்புவேன். நான் சற்று பொறுங்கள், அதை நீங்கள் அந்த நேரத்தில் கேட்டிருக்கணும், அந்த காலப்பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கணும். அப்போது இடைவெளி வெட்டிடங்கள் நிரப்புகின்ற போது நீங்கள் அதை கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் சரியாக அதனை செய்கின்றோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு 10 நிமிடங்கள் சென்று விட்டது. தமிழ் மொழி பேசுகின்ற முறைசாரா கல்விசாரா ஊழியர்களை நாங்கள் பெற்று தருகின்றோம்.
சபாநாயகர் அவர்களே, புலமை பரிசில் பரீட்சை நாளை மறுதினம் நடத்தப்பட இருக்கிறது. கம்பகம் மாவட்டத்தில் உள்ளவர்கள் கல்வி கற்பது கொழும்பில். அவர்கள் கம்பாவில் இருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். கம்பாவில் வசிக்கிறார்கள் அந்த சிறார்கள். கல்வி கற்பது கொழும்பில். பாடசாலைகளிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 800 பேர் அதிபர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் பிள்ளைகளை வர வேண்டாம் என்று. நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், சுகாதார அதிகாரிகள், போலீசார், போக்குவரத்து துறை ஆகிய அமைச்சுகளின் செயலாளர்களோடு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு அநீதி ஏற்படாமல் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கம்பக பிரதேசத்தில் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி நான் சொன்னேன். தமிழ் மொழி பேசுகின்ற கல்விசாரா ஊழியர்கள் வருடாந்த இடமாற்றத்தின் அடிப்படையிலே அந்த பாடசாலைகளில் இணைக்கப்படுவார்கள். நீங்கள் சொல்லும் பாடசாலை பற்றி எனக்கு தெரியும். இரண்டு தேசிய பாடசாலைகளில் ஒன்றை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீர்கள். சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் கல்வி அமைச்சரை கேட்பதற்கு நான் கல்வி அமைச்சர் சார்பாக பதிலளிக்கின்றேன். முதலாவது ஆனா ஆம் 201 தலைமன்னார் வீதி மன்னார் என்ற விலாசத்தில் அமைந்துள்ள குத்தகை அடிப்படையில் இந்த நிலையம் இயக்கப்படுகின்றது. ஆவண்ணா 1 தற்போது அங்கு நடத்தப்படுகின்ற கற்கநெறிகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கிலீஷ் டூரிசம் ஆகிய கற்கநெறிகள் ஆவண்ண 2 இதற்கு தேவையான ஆய்வுக்கூடங்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் வசதி பெயின்ஸ் கணனி ஆய்வுக்கூடத்தை குத்தகைக்கு பெற்று அந்த சேவை முன்னெடுக்கப்படுகிறது. குத்தகை அடிப்படையில் பெற்ற கட்டடத்தில் வசதிகள் இல்லாமை காரணமாக மேலும் கற்கநெறிகளை நடத்துவதற்கு அல்லது அதிகரிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. இனா 1 இஎன்ஆ 1 நவம்பர் மாதம் பணிகள் ஆரம்பிக்கப்படும். வண்ணா இல்லாது
இந்த HND நிறுவனத்தின் மூலம் நான் நினைக்கின்றேன் மன்னார் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது உயர்கல்வி அமைச்சினுடைய நிறுவனமாக இது இருக்கிறது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் முடிந்து தற்பொழுது நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் நவம்பர் மாதம் இதுக்குரிய நிரந்தர கட்டடம் ஆரம்பிக்கப்படும் என்று. அந்த நிரந்தர கட்டடம் ஆரம்பிக்கப்படுவதற்குரிய நிதிகள் அது ஒதுக்கப்பட்டு விட்டதா அல்லது
வழங்கப்பட்டிருந்த நிதியுதவியின் கீழ்தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அக்டோபர் மாதம் பணிகள் முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில் பணிகளை ஆரம்பிக்கலாம். அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். உலக வங்கி அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தது. அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம். ஆளுநருக்கு தேவையான ஆவணங்கள் அதேபோல ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவையான நடவடிக்கைகளை நான் முன்னெடுப்பேன் உயர்கல்வி அமைச்சினூடாக. எனினும் ஆளுநர் அதேபோல சம்பந்தப்பட்ட பணி அந்த நிறுவனத்திற்கு உரியது. பிள்ளைகளுக்காக எந்த ஒரு உதவியை வேண்டுமானாலும் ஒத்துழைப்பு வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம். அதற்கான தகவல்களை நீங்கள் தர வேண்டும். முகமது முசம்பில் அவர்கள், வர்த்தக அமைச்சரை கேட்பதற்கு சபை ஆவணப்படுத்தினார். போதுமானது, இரண்டு வார கால அவகாசத்தை கோருகின்றேன். கௌரவ வேலுக்குமார் அவர்கள், பெருந்தோட்ட அமைச்சரை கேட்பதற்கு சபாநாயகர் அவர்களை நான் கேட்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, இரண்டு வார கால அவகாசத்தை கோருகின்றேன். வருண லீனகி அவர்கள், பெருந்தோட்ட அமைச்சரை கேட்பதற்கு கௌரவ ஹேஷா விதானகி அவர்கள், போக்குவரத்து அமைச்சரை கேட்பதற்கு முதலாவது இல்லை. இரண்டாவது, இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதை நடத்துநர்கள் மற்றும் தொழில்நுட்ப மட்டத்தை பிஎல் பகுதி அலுவலர்களின் எண்ணிக்கை, இவர்கள் முகாமைத்துவ சேவை சுற்றறிக்கை 3216/2/216 என்ற அடிப்படையிலே சம்பள உயர்வு வழங்கப்படுகின்றது. ஆட்சேர்ப்பு பதவி உயர்வு அடிப்படையிலே அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 9304 பேர் சாரதிகள், நடத்துனர்கள் 9301, தொழில்நுட்ப மட்டம் 3993, நிறைவேற்று மட்டம் 773. பதவி உயர்வு வழங்குவது தொடர்பில் சிஎஸ்எஃப்ஆர் 2019 இலக்க வழக்கு காணப்படுவதாலும் அது நீதிமன்ற தீர்ப்புக்கு ஆளாகுவதாலும் இந்த சந்தர்ப்பத்தில் பதவி உயர்வு வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. பொருந்தாது. 5. பதவி அணியினரின் சம்பளங்கள் 2/2014 இலக்கமுடைய பொது நிர்வாக சுற்றறிக்கைக்கு அமைவாக தயாரிக்கப்படவில்லை என்பதுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதனால் இப்போதைக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படவில்லை என்பதுடன் அதற்காக 30/2016, 21/2016 இலக்கம் கொண்ட முகாமைத்துவ சேவை சுற்றறிக்கை மற்றும் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவியுறு நடைமுறைகள் ஏவாக்குதல் வேண்டும். 6. பொருந்தாது. நன்றி அமைச்சர் அவர்களே. இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்கள் உத்தியோகத்தர்களின் ஆட்சேர்ப்பு பதவியுறவு பற்றிய நடைமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த நாட்டில் ஒரு சம்பிரதாயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் ஒன்று புதிதாக ஆட்சிக்கு வரும்போது அல்லது தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற போது டிப்போ என்று எடுத்துக்கொண்டால் டிப்போ அத்தியட்சகர் மாறிவிடுவார். சாரதி அல்லது நடத்துனர் டிப்போ அதிகாரியாக மாறிவிடுவார்கள். வரலாறு பூராகவும் அது இருக்கின்றது. டிப்போ வளாகங்கள் பல நிறங்களினால் அலங்காரம் செய்யப்பட்டதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களாக தேர்தல் காலங்களில் டிப்போக்கள் இயங்குவதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அமைச்சர் அவர்களே, இந்த நடைமுறை தற்போதும் இருக்கிறது. கடந்த தேர்தல் முடிவுகளின் பின்னரும் அந்த நிலை காணப்பட்டது. இதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கைகளை முன்னெடுப்பீர்களா? சாரதி அல்லது நடத்துனர் டிப்போ முகாமையாளராக எதிர்காலத்திலும் வருவார்களா? தகமை இல்லாமல் எவருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. நியமன வழிமுறை ஏதாவது இருக்கின்றதா? அதற்கான ஒரு சுற்றறிக்கை இருக்கிறது. சட்ட நடவடிக்கைப்படி அது செய்யப்படும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதனால் அது முடிவுக்கு வரும் வரை எதையும் செய்ய இயலாது. இரண்டாவது மேலதிக கேள்வி, இதற்கும் நியாயமான பதில் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபையில் பஸ்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பாக பல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஊடகத்தில் செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. நல்லாட்சி அரசாங்கம் கட்டணத்தை செலுத்தி பஸ்களை பெற வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தை தந்தது. கடனுக்கு நாங்கள் அந்த சேவையை பெறவில்லை. அமைச்சர் அவர்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் அந்த பதவியை வகித்த அமைச்சர். இலங்கை போக்குவரத்து சபை அபாரண செயற்பாடுகளினால் சம்பாதித்துக் கொண்ட நட்டத்தை ஈடு செய்வதற்கு வழிவகை இருக்கிறதா, அல்லது அந்த தவறான முன்னுதாரணத்தை இல்லாது செய்வதற்கு ஏற்பாடுகள் இருக்கின்றனவா? கணக்காய்வு அறிக்கைகளில் அறுபடுகள் இருக்கிறது என்று சொன்னால் சட்ட ரீதியாக அதை நாங்கள் செய்வோம். அதை விடுத்து குத்தகைக்கு பேருந்துகள் வழங்கப்படுவதில்லை. நன்றி. கௌரவ சமிந்த விஜயசரி அவர்கள், பிரதமர் அவர்களிடம் கேட்பதற்கு நான் கேட்கின்றேன். போலீஸ் அதிபர் குற்றவியல், அதேபோல போதைப் பொருளுக்கு தொடர்பான நபர்களோடு அவர்கள் கலந்து பேசி அறிக்கையை ஒன்றை பெற்றிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அதை நான் சமர்ப்பிக்கின்றேன். 1720 சுற்றுவளைப்புகள், அந்த சுற்றுவளைப்புகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி விருது பெற்ற போலீஸ் அலுவலர்களின் பெயர்கள் மற்றும் அதற்காக அந்த ஒவ்வொரு போலீஸ் அலுவலருக்கும் பெற்றுக் கொடுத்த பரிசுத் தொகை வெவ்வேறாக அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வாசிக்க வேண்டுமா? சபை ஆவணப்படுத்தவா? 2-4-19 பேர், 5 நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் என்பதால், மற்றும் அந்த குற்றச்சாட்டை நபர்கள் தொடர்பில் இதுவரையில் நீதிமன்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்படாமையால் அவர்களது பெயர்களை பாராளுமன்றத்திடம் சமர்ப்பிப்பது பொருத்தமற்றது. 6-13 போலீஸ் உத்தியோகத்தர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய 6 பேர் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கம் B 35/62/01/20 இன் கீழ் தகவல்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வழக்குகள் 2020 10/12 மீண்டும் அழைக்கப்பட உள்ளன. 2, இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபரினால் போதைப் பொருள் கடத்தல் மோசடிகள் மூலம் உழைத்துள்ள 19 மில்லியன் பெருமதின வாகனம் மற்றும் சொத்துக்கள் என்பன பணம் துய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பாக குளம் பிரதான நீதிமன்றத்தின் இலக்கம் 1 வழக்கு 36/128/1/20 இன் கீழ் நீதிமன்றத்திற்கு தகவல்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. 3, அவ்வாறே இவ்விடயம் தொடர்பாக இதுவரையில் மேற்கொண்டுள்ள விசாரணையின் போது இந்த சந்தேக நபர்களிடமிருந்து வெளிப்படுத்திக் கொண்ட தகவல்களின் பிரகாரம் பின்வரும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 56 வகை துப்பாக்கிகள் 2 மற்றும் அதற்குரிய 5 மெகசீன்கள், 56 வகை தோட்டாக்கள் 81 கை துப்பாக்கிகள், 3 மற்றும் 9 மில்லிமீட்டர் வகையைச் சேர்ந்த தோட்டாக்கள் 40, ஹெரோயின் 11.88 மில்லிகிராம், 256 மில்லிகிராம், இரத்திரணியல் தராசுகள் 2, பணம் 34,71,00,000 ரூபாய், 5,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 32, கொக்கேன் மில்லிகிராம் 380. கைது செய்யப்பட்ட போலீஸ் அலுவலர்களினால் போதைப் பொருள் கடத்தல் மோசடிகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ள ஏனைய போதைப் பொருட்கள் மற்றும் அந்த கடத்தல் மோசடிகளை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆவணா இல்லாது மன்னிக்க வேண்டும். என்னுடைய கேள்விக்கு பதில் தந்தது போல் தெரியவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய கேள்வியை சொல்லுங்கள், சொல்லுங்கள். என்னுடைய கேள்விகளுக்கு மேலதிகமாகவும் நீங்கள் பதில்களை சொல்லியிருக்கிறீர்கள், அவற்றை நான் கேட்கவில்லை. பதிலளிக்காத பிரச்சினை அல்லது பதிலளிக்காத கேள்வி என்ன என்று சொல்லுங்கள். இந்த உபகரணங்கள் பற்றி நான் எங்குமே கேட்கவில்லை. கைது செய்யப்பட்ட அந்த பொருட்களை கடத்தல்காரர்கள் வசம் செல்ல அனுமதித்தல் பற்றியாக கேட்கிறீர்கள். என்னுடைய மேலதிக கேள்வியை நான் கேட்கின்றேன். நேரம் போய்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறார்கள். இன்று அவர்களும் போதைப் பொருட்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் அந்தஸ்து பாராமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பொருத்தமான பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையிலே எங்களுடைய அரசாங்கத்தை சார்ந்தவரும் வாரன் ஒரு பதிலை தந்திருக்கிறார். அரசியல் ரீதியாக அந்த தேவைக்காக இவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஊடகங்களுக்கும் இந்த செய்தி போயிருக்கிறது. உண்மையிலே உண்மையான சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு அந்த கைதிகளை செய்வதற்கு தடையாக இருப்பது இந்த அரசியல் ரீதியான இடையீடு என்பதை நான் தெரிவிக்கின்றேன். அதற்கு ஏதாவது பதில் தர முடியுமா? அவ்வாறு காப்பாற்றப்பட்டவர்கள் யார்? உங்களுடைய வலப்பக்கம் பாருங்கள். அரசாங்க கட்சியின் முதற்கோலாசானே அதை சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்வாராக இருந்தால், அவர்கள் எங்களுடையவர்களாக இருந்தால் காப்பாற்றுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய நீங்கள் சோடித்த போலியான வழக்குகள் இருக்கின்றன அல்லவா, அதை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீர்கள். நீங்கள் செய்தவற்றை பற்றி பேசுவதற்கு தயாரில்லை. ஆகவே நாகோட்டிக் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களை விற்பனை செய்தவர்களை கைது செய்தீர்களா? இல்லை, நாங்கள் கைது செய்திருக்கின்றோம், தண்டித்திருக்கின்றோம். விஜயஸ்ரீ அவர்கள், நான் அதை கேட்கவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு பதிலை எதிர்பார்க்கின்றேன். போலீஸ்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் இந்த முயற்சி இந்த நாட்டில் முன்னெடுக்கும் வேலை திட்டம் நலிவடைவதற்கு காரணம் அரசியல் சாயை. அதற்கு காரணம் அருகில் இருக்கின்ற அமைச்சர். அந்த பெயரையும் நான் சொல்லியிருக்கின்றேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையில் அவர் பதிலை சொல்லுங்கள். எனக்கு அவ்வாறான எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அப்படி எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் நான் அதை பற்றி ஆராய்வேன். இந்த பாராளுமன்றத்தில் நானும் 35 ஆண்டுகளாக அங்கத்துவம் வகிக்கின்றேன். எவ்வாறு எப்படி போலீசார் மீது அச்சுறுத்தல் செய்யப்பட்டது, அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். FCEDI உருவாக்கப்பட்டது, அதில் என்ன செய்வீர்கள்? நியாயம் நடக்கவில்லையே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ராஜாங்க அமைச்சர், போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் தவறாக எவரையும் கைது செய்ய நான் உத்தரவு பிறப்பிக்க மாட்டேன். அது தவறு, அது நடக்கக்கூடாது. அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. நீங்களும் வரண கேள்விகளை கேட்டால் நானும் இந்த தோரணையில் பதில் சொல்ல வேண்டி வரும். நீங்கள் உங்களுடைய கேள்வியை நேரடியாக கேட்க வேண்டும். உங்களோடு நான் வாதம் புரியவில்லை. நீங்கள் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர். நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள நான் தயார். நீங்கள் உங்களை வலப்பக்கம் பாருங்கள். கடந்த கால போலீஸ் மாதிபர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய பெயரை சொன்னார். இப்போது சொல்லவில்லை, சற்று முன்னர் சொன்னார். காணொலி இருப்பதாகவும் சொன்னார். என்ன காணொலி? நீங்கள் சொல்லுங்கள். அதை நீங்கள் ஊடகங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்திருந்தால், எங்களுடைய ஆட்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னீர்கள். குருநாகல் பிரச்சனை பற்றித்தான் இவர் பேசுகிறார். அதனுடைய ஒட்டுமொத்த கதையையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு இடையீடு செய்ய முடியாது என்று தான் சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்த விடயத்தில் ஒரு ஒரு பகுதியை தான் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியின் அரசியல்வாதி குருநாகல் நகர முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அரசியல்வாதிகள் அதை செய்ய முடியாது என்று நான் சொன்னேன். நீங்கள் நான் சொன்னதை கேளுங்கள். கடந்த அரசாங்கத்தை போல அரசியல்வாதிகள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என்று சொன்னேன். சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதற்கான ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த கேள்வி கேட்டதற்கு நன்றி. ஒன்றையும் செய்யவிட மாட்டோம் என்று நான் சொன்னதை வைத்துக் கொண்டு என்னை தூட்டினார்கள், சேறு பூசினார்கள். நான் சொன்னதை வாபஸ் பெற மாட்டேன். அதற்காக நான் குரல் கொடுப்பேன், தோற்றுவேன். சபாநாயகர் அவர்களே, அரசியல்வாதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட முற்படுவார்களாக இருந்தால் அதற்கு அனுமதி இல்லை என்று நான் சொன்னேன். அந்த கொள்கையில் நாங்கள் இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம். அது எங்களுடைய கொள்கை, அதை நீங்கள் பார்ப்பீர்கள். குழம்ப வேண்டாம், அதை பிரச்சனையாக்க வேண்டாம். நான் அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்வதும் இல்லை. முகநூலில் பாருங்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும். 7 நிமிடங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். கேளுங்கள், கேளுங்கள். நேரத்துக்கு கேள்வி 2. FCETI கடந்த 4.5 ஆண்டுகளில் யார் யார் என்ன செய்தார்கள் என்பது, அவர்கள் எந்த முகாம்களில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கேள்வியை கேளுங்கள். சபாநாயகர் அவர்களே, கேள்வி திடீரென்று கேட்க முடியாது, அதற்கான ஒரு ஆரம்பத்தை எடுக்க வேண்டும். அமைச்சர் அவர்களே, அரசியல் இடையீடு வேண்டாம் என்ற ஒரு ஆரம்பத்தையும் அவர் பெற்றுக் கொடுத்தார். கட்சி பேதம், ஆளுக்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் போதை பொருள் ஒரு பாதகமான ஒன்றாக இருக்கிறது. அந்த விடயம் தொடர்பில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள், திட்டத்தெளிவாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எப்படியானவை என்பதை சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் கேட்ட கேள்வி புரியவில்லை. புரியாது, நீங்கள் கேள்வி கேட்டதாக தெரியவில்லை. சபாநாயகர் அவர்களே, அது போன்ற கூற்றுக்கள் இருக்கின்றன. நபரின் பெயரும் சொல்லப்படவில்லை. அரசியல் இடையில் இருக்கிறது, தலையில் இருக்கிறது, நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர் சொல்கிறார். இதனால்தான் நாட்டில் எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. இது ஒரு சிக்கல் நிலை. நடுநிலையாக நாட்டுக்கு முன்னுதாரணமாக அமையக்கூடிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? போலீசார், அதேபோல நீதிபதிகளுக்கு எந்த ஒரு அழுத்தமும் பிரயோகிக்கப்படுவதில்லை. அவர்கள் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிப்பார்கள், அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதில்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏதும் இருந்தால் நீங்கள் அறிவித்தாருங்கள், தகுந்த நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். புத்திக்கு பத்திரன் அவர்கள் பிரதம அமைச்சரை கேட்பதற்கு நான் கேட்கின்றேன். 2 வாரங்கள் அவகாசத்தை கோருகின்றேன். கௌரவ மறுக்கார் அவர்கள் கல்வி அமைச்சரை கேட்பதற்கு கால அவகாசம் பெறுவார்கள் என்று நினைக்கின்றேன். 2 வார காலம் தேவை. இந்த கேள்வி பெரிது என்ற காரணத்தினால் 2 வார கால அவகாசம் தேவை. கௌரவ சிவஞான இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரை கேட்பதற்கு சபாநாயகர் அவர்களே 2 வார கால அவகாசத்தை கோருகின்றேன். முகமது முசலீர் அவர்கள் வர்த்தக அமைச்சரை கேட்பதற்கு நான் கேட்கின்றேன். 2 வார கால அவகாசத்தை கோருகின்றேன். 2வது சுற்று கேள்வி இலக்கம் 9 வருணல் ஈனகி அவர்கள் 1 வார கால அவகாசத்தை கூறுகின்றேன். கிரியல் அவர்களின் கூற்று. சபாநாயகர் அவர்களே, 2020 10 ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது சுகாதார அமைச்சர் கௌரவ பவித்ர பன்னியாராச்சி அவர்கள் எனக்கு சவால் விடுத்தார். கோவிட் தொற்று முடிந்துவிட்டது என்பதை நான் எப்போதும் சொல்லவில்லை. அவர் என கூற்று எதனையும் செய்திருந்தால் பாராளுமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டிருந்தார். கௌரவ பவித்ர பன்னியாராச்சி அம்மையார் கோவிட் 19 ஒழிப்பு தொடர்பில் 2020 9 மாதம் 3 தேதி நடத்திய ஊடக சந்திப்பில் அதற்கான ஆதாரத்தையும் தருகின்றேன். கோவிட் 19 நோய் என்று உலகளாவிய ரீதியில் பரவி இருக்கின்றது. சமூகத்தில் இந்த நோய் பரவுவதை முழுமையாக ஒழித்த நாடு ஒரே நாடு இலங்கை என்று நான் நம்புகின்றேன். அதேபோல் அவர் மேலும் 2024-20 லங்காசி நியூஸ், இந்த நாட்டில் கொரோனா பரவுவதற்கான சாத்தியம் இல்லை எனவும் பொதுமக்கள் மத்தியில் அது பரவாது எனவும் சொல்லியிருக்கின்றார். சபாநாயகர் அவர்களே, மருத்துவர்கள் கோவிட் பிரச்சினை முடியவில்லை என்று சொன்னார்கள். எம்ஆர்ஐயும் சொன்னது, ஜிஎம்ஓவும் சொன்னது. அரசியல் ரீதியாக நலன் சம்பாதிப்பதற்கு இது முடிந்துவிட்டது. கோவிட் தொற்று ஆரம்பித்த நாள் தொற்று தேர்தல் முடியும் வரை இது முடிந்துவிட்டது என்று செல்லத்தனமான கதைகளை பேசி வந்ததனால் மக்கள் அதை பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. பொதுமக்கள் அரசாங்கம் சொல்வதை நம்பி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை. அரசாங்கம் இது முடிந்துவிட்டது என்று சொன்னதுதான் அதற்கு காரணம். இது நெருப்புத்த நெருப்பாக உழன்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அதை சொல்லியிருந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். அதேபோல சமீபத்தில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட சம்பவம், நான் சவால் விடுக்கின்றேன். இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்களின் பெயர் பட்டியல், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களின் விவரங்களை தருமாறு நான் சவால் விடுக்கின்றேன். அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் உண்மையை தெரிவிப்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கம்பெனி, நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்யப்படுகிறது. அதன் மூலம் செப்டம்பர் 22 வந்தவர்களின் பெயர் பட்டியல், அதேபோல் அவர்கள் எங்கெங்கு தனிமைப்படுத்தப்பட்டார்கள் போன்ற விவரங்களை அரசாங்க உறுப்பினர் ஊடாக சபையில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சவாலை நான் விடுக்கின்றேன். கௌரவ லட்சுமண் கிரியல் அவர்கள் சுகாதார அமைச்சர் அதற்கான பதிலை வழங்க தயாராகிறார்.
கௌரவ லட்சுமண் கிரியல் அவர்கள் கூற்றை நான் சுயமடுத்தேன். அவர் கூறுகிறார்,
நான் கூறியதாக கோவிட் தொற்று இலங்கையில் முற்றாக ஒழிக்கப்பட்டதாக அந்த கூற்றிலே அவர் கூறுகிறார். இராணுவ யூடியூப் ஒன்றில் இருக்கின்ற ஒரு கூற்றில் நான் கூறியதாக சமூகத்திலிருந்து கோவிட் 19 ஒழிக்கப்பட்ட நாடு இலங்கை என்று அவருடைய கூற்றிலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கு நான் இடையூறு விளைவிக்கவில்லை, எனக்கு பதில் அளிக்கிடம் அடையுங்கள். உயரிய சபையிடம் எனக்கு பதில் அளிக்க அனுமதி வழங்குமாறு, நேரம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தாங்கள் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர். 94 நாங்கள் ஒரே கட்சியில் இருந்தவர்கள், ஒரே கட்சியில் போட்டியிட்டவர்கள். என்னுடைய சகோதர உறுப்பினர் நீங்கள், தயவு செய்து எனக்கு உரையாற்றிடம் அளியுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் விடுத்த கூற்றுத்தான் அந்த கூற்றின் இறுதிப்பகுதியை நீங்கள் சுவைமடித்திருக்க வேண்டும். ராணுவ இணையதளத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் விடுத்த கூற்று, நான் அந்த கூற்றில் குறிப்பிட்டேன், கோவிட் தொற்று இலங்கையில் சமூகத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு நாடாக எமது நாட்டை எமக்கு இந்த தருணத்தில் கருத முடியும் என்று. எனக்கு பேச விடுங்களேன், நீங்கள் சிரேஷ்ட உறுப்பினர் தானே. அந்த கூற்றை நான் விடுத்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே, சில விஷயட காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான். அதில் ஒன்றுதான், நாங்கள் பொதுவாக நான்கு படிமுறைகளில்தான் விஞ்ஞான ரீதியாக இந்த நோயினை நிச்சயிக்கின்றோம். முதலாவது படிமுறைதான் எந்த ஒரு நோயாளியும் இல்லாத படிமுறை, அது படிமுறை ஒன்று. இரண்டாவது படிமுறை, அந்தந்த இடங்களில் நோயாளர்கள் தோன்றுகிறார்கள், அவர்கள் எங்கு தோன்றுகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்பது. மூன்றாவது படிமுறை, கூட்டாக குழுவாக இந்த கந்தக்காடு ராணுவ முகாம் இடம்பெற்றது போன்று குழுக்களாக இந்த நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவது. நான்காவது படிமுறை, சமூகத்துக்குள் எந்த இடம் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் எங்கும் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுவது. எங்கு இந்த மூலாதாரம், எங்கு இந்த நோயாளி என்று கண்டுபிடிக்க முடியாது உருவாவது, அமெரிக்காவில் இடம்பெற்றதும் இதுதான். இது நான்காவது படிமுறை. நான் பொறுப்புடன் இந்த கூற்றை விடுத்தேன் ஆகஸ்ட் 2nd. லங்காபுர நோயாளிகள் நாங்கள் கண்டுபிடித்ததற்கு பிற்பாடு நான் இந்த கூற்றை விடுக்கின்ற நாளில் நாங்கள் சமூகத்தில் 25,000 அதிகமானவர்களை சோதனையிட்டிருந்தோம். இந்த எந்த ஒரு பரிசோதனை மாதிரியிலும் ஒரு நோயாளியை எமக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போன்றுதான் முக்கிய வைத்தியசாலைகள் அனைத்துக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தோம். பிணியாள சிகிச்சை பிரிவுகளில் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையினரை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு, அங்கும் எமக்கு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நியூமோனியா நோயினால் யாரும் மரணித்திருந்தால் அவர்களுடைய மரண பரிசோதனைக்கு முன்னர் இந்த மாதிரிகள் எடுத்து பரிசோதிக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்திருந்தோம். அங்கும் எமக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மூன்றாவது படிமுறையில் இருந்த ஒரு நாடு அங்கிங்கு குழுக்களாக நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களாக நாங்கள் அப்போது இருந்தோம். ஆகவே எனது உரையில் 9th 3rd நான் கூறினேன், கூற்றில் ஆரம்பத்தில் நான் கூறினேன், கோவிட் 19 தொற்று இலங்கை சமூகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நாடாக நாங்கள் எங்களை கூறுகின்றோம். ஆனாலும் எந்த வழியிலாவது அங்கு தொடர்ச்சியாக கூறப்படுகிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அல்லது வேறு எங்கேயும் இருந்து எமது இலங்கையர் அம்மை கூறுகிறார்கள் அவர்களுடைய மக்களை கொண்டு வந்து சேர்க்குமாறு. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் எங்களுடைய நாடுகளுக்கு அவர்களை அழைத்து வருமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார்கள். இலங்கைக்கு தாங்கிக் கொள்ளக்கூடியவாறுதான் எமக்கு இந்த வேண்டுகோளுக்கு செவிமடிக்க முடியும் என்று நான் கூறினேன். இறுதி பகுதியின் கேளுங்கள், வெளிநாட்டில் உள்ள ஏராளமானவர்களை நாங்கள் வரையறுத்துத்தான் இங்கு கொண்டு வர வேண்டும். இலங்கையர்கள் எம்முடையவர்கள், வெளிநாட்டு அந்நிய செலாவணி எமக்கு தந்தவர்கள், அவர்களை இங்கு அழைத்து வருமாறு கோருகிறார்கள். ஆனால் எமக்கு ஒரு தாங்குகின்ற இயலமைக்கு ஏற்பதான் எமக்கு அவர்களை அழைத்து வர முடியும். இல்லை என்றால் இங்கு அவர்களால் இந்த நோய் பரவ முடியும் என்று நான் அங்கு குறிப்பிடுகிறேன். ஆகவே கௌரவ உறுப்பினரே, இந்த உரையில் 2-3 வரிகளை மாத்திரம் கேட்காமல் முழுமையாக கேளுங்கள். தொற்றக்கூடிய ஒரு நோய் இது. அருகில் உள்ளவர்களுடைய மூச்சு காற்றினால் கூட தொற்றக்கூடிய ஒரு நோய் இது. ஆகவே வெளிநாட்டவர்களை இங்கு அழைத்து வருகின்ற போது எமக்கு தாங்கக்கூடிய உரிமைக்கு ஏற்ப எம்முடைய குவாரண்டைன் தொற்று நீக்க நிலையங்களுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய அளவில் தான் நாங்கள் தாங்கக்கூடிய அளவில் தான் நாங்கள் அழைத்து வருகின்றோம். ஏதாவது ஒரு கசிவு ஏற்பட்டால் இது அந்த ஒரு சின்ன காரணத்தினால் கூட இது பரவக்கூடும் என்று நான் அங்கு குறிப்பிட்டேன். ஆகவே சரியாக சுரியமளிக்காத கௌரவ உறுப்பினரே, ஆரம்ப பகுதியை மாத்திரம் இங்கு முன்வைத்து பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காது செயற்படுமாறு கௌரவபூர்வமாக கேட்டுக் கொள்கின்றேன்.
Now, now I think that's enough.
செப்டம்பர் மாதம் முன்வைத்த கூற்றைத்தான் நான் முன்னர் குறிப்பிட்டேன். பல மாதங்களாக பரிசீலித்து இது இல்லாததன் காரணமாக அவ்வாறு கூற்றை விடுத்ததாக அவர் கூறுகிறார். நான் ஏப்ரல் மாதம் அவர் முன்வைத்த கூற்றைத்தான் நான் இங்கு முன்வைத்தேன். ஏப்ரல் மாதத்தில் கொரோனா வைரஸ் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பரவுகின்ற ஒரு நிலை இல்லை என்று, பொதுமக்கள் மத்தியில் இது தொற்றாது என்றும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி கூறுகிறார். எவ்வாறு ஏப்ரல் மாதம் கூற முடியும்? பவித்ரா வன்னி ஆராய்ச்சி அவர்கள், நாங்கள் பதில் அளித்தோம். அடுத்ததாக நான் கூறுகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஏப்ரல் மாதத்தில் எந்த நிலைமை அடிப்படையாக கொண்டு இந்த கூற்று விடுக்கப்பட்டது? ஜிஎம்ஓ எப்போதும் கூறியது, எம்ஆர்ஐ எப்போதும் கூறியது, இது சாம்பிளுக்கடையில் இருக்கின்ற தணல் போன்றது என்று. சீன அரசாங்கம் செய்கின்ற மதிப்பீடு உண்மைக்கு புறம்பான மதிப்பீடு. கௌரவ சபாநாயகர் அவர்கள் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இதற்காக நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. எனக்கு பேச இடம் அழியுங்கள், கொஞ்சம் அமர்ந்திருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி, ஏப்ரல் எப்போதாவது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் பொறுப்புடன் தான் பேசியிருக்கிறேன். இந்த எல்லா சந்தர்ப்பங்களில் நாட்டிலுள்ள நிலைமை, சமூகத்திலுள்ள நிலைமை, சமூகத்தில் எங்கேயும் அங்கு இங்கு தெரியாமல் திக்குத்திணறி நோயாளர்கள் அங்கு எமக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. மக்கள் எமக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்றால் எங்களுக்கு இந்த நோயை தடுக்க முடியும் என்று நான் கூறினேன். நீங்களும் எதிர்க்கட்சித் தலைவரும் அன்று நாடு பூராகவும் மாஸ்க் இன்று தான் நீங்கள் திறந்தீர்கள். அப்படி என்றால் நீங்கள் நம்பினீர்கள் கொரோனா நோய் இல்லை என்று. ஆகவே தான் நீங்கள் மாஸ்க் இன்றி போய் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டீர்கள். நான்காவது படிமுறை என்பது இலங்கைக்கு இன்னும் வரவில்லை. நாங்கள் அதை சொல்ல வேண்டும். சமூகத்தில் அவ்வாறு நோயாளர்கள் அன்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அன்று இருந்த நிலைமையைத்தான் நான் சொன்னேன். இதை விட எனக்கு பதிலளிக்க வேறு வழி தெரியவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற அக்டோபர் மாதம் 20ஆம் திகதியை முற்பகல் 10 மணி வரை ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று பிரேரிக்கின்றேன்.